SBS தமிழ். வணக்கம் ஆளியாள் அவர்களே.
வணக்கம் வணக்கம்.
இப்ப நீங்க ஆளியாளா மதுபாஷினியா? ஏன் மதுபாஷினி ஆளியாளா? நீங்க யார் நீங்கள் சொல்லுங்களேன்.
என்னுடைய இயற்பெயர் வந்து மதுபாஷினி தான். ஆனா அந்த எழுதாண்டு சொல்லி வரைக்குல 1993 வந்து நான் வவுனியாவில் இருந்தேன். அங்க உள்ள அந்த யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாகத்துல இருந்தேன் நான் படிப்பிச்சு கொண்டு. அந்த நேரம் வந்து இலங்கையில வந்து சரியான நெருக்கடியான காலப்பகுதி 93. அப்ப இந்த சொந்த பேர்ல எழுதுறது வந்து பல வகையிலும் பிரச்சனைகளை தரலாமன்ற ஒரு நிலைமையில நான் ஆளியாளன்ற பெயர் எழுத்துக்காக பாவிக்க முடிவு செய்தேன்.
இலக்கியத்தை பொறுத்த அளவுல பல அம்சங்கள் இருக்கு இல்லையா? இப்ப புதினம் இருக்கு, வேற மாதிரியான வகையான இலக்கியங்கள் இருக்கு. உங்களுக்கு எப்படி நவீன கவிதைகள் மீதான ஈடுபாடு துவங்கியது?
பொதுவா இலக்கியத்துல ஈடுபாடு இருந்தது. நவீன கவிதைகள் அன்றைக்குள்ள கிட்டத்தட்ட உயர்தர வகுப்புல இருந்த ஆங்கில பாடம் மூலம் வந்து சில கவிதைகளும் தமிழ்ல பாரதியர கவிதைகளும் எனக்கு ஈடுபாடா இருந்த அந்த டைம்ல, அந்த உயர்தர வகுப்புல இருக்கேக்குல. இதை விட இந்த பாடசாலையில சின்ன நேரக்கேக்குல இந்த பல வகை போட்டிகள், தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி என்ன அப்படி கணக்க இதுகள் எல்லாம் இருக்குன்னு தானே பாடசாலைகள்ல. அப்ப அதுகள்ல எனக்கு மிகவும் விருப்பமும் அதுல வர்ற பிரதிகள் வெறும் தானே. அப்ப அதுல இருக்கிற சொற்களும் வசனங்களும் வந்து ஒரு வித நல்ல ஈர்ப்பு எனக்கு தந்தது. இந்த ஈர்ப்புல வந்து எனக்கு முதல் வந்து புதினங்கள் அந்த நாவல்கள் அவற்றை விட வந்து எனக்கு கவிதையில தான் இயல்பாவே ஈடுபாடு இருந்தது. அதுக்கு வந்து நான் இன்னொன்று வந்து இந்த இப்ப இவர் தாகூரோட பேப்பர் போட்ஸ் சொல்லி ஒரு கவிதை ஒன்று இருக்கு. அது அந்த அந்த கவிதை வந்து நவீன தமிழ் கவிதைகளுக்குள்ள போறதுக்கு அது ஒரு முக்கியமான கவிதையா இருந்தது. எனக்கு அதை வாசிச்ச உடனே எனக்கு இன்னும் மேலும் கவிதைகள் வாசிக்கணும். அடுத்தது ஏற்கனவே எனக்கு பாரதி பாரதிதாசனை வந்து நாங்க தமிழ் சூழல்ல நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அந்த கவிதை தான் என்ன கவிதைக்குள்ள போகணும் என்று சொல்லி மிகவும் ஈர்ப்பு தந்த கவிதை. ஆங்கில இலக்கியம் செய்த நான் அப்ப அந்த கவிதையாலதான் நான் ஆங்கில இலக்கிய துறைக்குள்ளேயே போகணும் என்று நான் விரும்பினேன். அப்ப அங்க போய் ஆங்கில இலக்கியம் படிக்கிற நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளம் ஒன்று கிடைச்சது, நல்ல ஒரு அடிப்படை ஒன்று கிடைச்சது. அப்ப அதை வச்சு பிறகு நான் இப்படி ஆங்கிலத்துல இருக்கேக்கல ஏன் பாரதி பாரதிதாசன் மற்றதுங்கட திருக்குறள் இந்த மகாபாரதம் இவற்றையெல்லாம் தவிர இன்னும் நவீன விஷயங்கள் தமிழ்ல இருக்கணுமே என்று சொல்லி தேடும் பொழுதுதான் இலங்கையில எனக்கு அந்த சரிநிகர் பத்திரிகை சஞ்சிகை அவங்கட அந்த அறிமுகம் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அதன் மூலம் பல மூணா பொன்னம்பலம் போன்றவர்கள், மதுசூதனன் அப்படியான எழுத்தாளர்கள் நண்பர்கள் அறிமுகம் கிடைச்சதோட அவங்க எனக்கு பல நவீன எழுத்தாளர்களையும் அறிமுகம் செய்தாங்க. அப்படித்தான் எனக்கு கவிதைக்குள்ள போறதுக்கு நவீன கவிதைகளுக்குள்ள உள்ள ஈடுபாடு வந்தது.
இப்ப ஆஸ்திரேலியாவில ஆங்கிலத்துல வந்து அபாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்ற பூர்வீக மக்கள் அவர்கள் குறித்த கவிதைகளை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறது நான் நினைக்கிறேன் இதான் முத முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு நிச்சயமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நீங்க ஏன் வந்து இப்ப தமிழ்ல மொழிபெயர்க்கணுங்கிறதுக்காக ஏன் வந்து ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களின் கவிதைகளை தெரிவு செஞ்சீங்க?
ஏற்கனவே அந்த ஆங்கில இலக்கிய அந்த அறிமுகத்தோட வந்தபடியா எனக்கு இங்க உள்ள அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள்ளால வந்த ஆங்கில எழுத்துக்களை பாக்கல எனக்கு அது இங்க ஒரு ஒரு அதுல ஒரு சிறு நீட்சியா இருந்ததே தவிர எனக்கு அதுல பல புதுமைகள் இருக்கிற மாதிரி தெரியே இல்லை. அது நவீன எழுத்து தான், ஆனா அந்த அப்படி தெரியே இல்லை. பூர்வீக மக்கள் ஒரு சில கவிதைகளை பாக்கல அதுல உள்ள எளிமையும் அந்த நேரடித்தன்மையும் அதுல உள்ள ஒரு வகையான உண்மையும் என்ன மிகவும் நன்றாக ஈர்த்தது. அடுத்தது வந்து எஸ்பி ராஜதுர வாகீதா போன்ற மொழிபெயர்ப்புல வந்த மூன்றாம் உலக நாடுகள்ல உள்ள விளிம்பு நில மக்கள் குரல்களை வந்து அவங்க எஸ்பி ராஜதுரையும் வாகீதாவும் வந்து மண்ணும் சொல்லும் மூன்றாம் உலக கவிதைகள் வந்து 91 ஒரு தொகுப்பு கொண்டிருந்தாங்க, ஒரு மொழிபெயர்ப்பு தொகுப்பு. அப்ப இது வந்து மூன்றாம் உலக நாடுகள்ல உள்ள விளிம்பு நில மக்கள் குரல்களை சொல்ற மொழிபெயர்ப்பு தொகுதி. அப்ப நாம் பார்த்தேன் சரி முதலாம் உலக நாடுகள்ல உள்ள விளிம்பு நில மக்கள் குரலா இந்த பூர்வீக மக்கள் குரல் இருக்குது. அப்ப இதுவும் பதியப்பட வேண்டியதுதான். மையத்துல உள்ள குரல்கள் வந்து மிகுந்த இரைச்சலும் ஆர்ப்பாட்டமுமா இருக்குது. அப்ப அது வந்து மிகவும் உரத்து ஒலிக்கிறது. அப்ப விளிம்புல உள்ள இந்த குரலும் முதலாம் உலக நாடுல உள்ள விளிம்பு நிலை மக்கள்ற இந்த குரலும் பதியப்படணும். அது மிக மெதுவாக ஒலிப்பவை அவை அந்த குரல்கள் சொல்லி அந்த இது பதியணும் என்று நான் நினைச்சேன். நாங்க வந்து காலனித்துவ ஆட்சிகளுக்கூடாக வந்த தலைமுறைகளை நாங்க கண்டிருக்கிறோம், அவங்களோட வாழ்ந்திருக்கிறோம். இப்ப உதாரணமா எங்களோட தாய் தகப்பன், எங்களோட ஆசிரியர்கள், எங்களோட வழிகாட்டிகள், பாட்டன் பாட்டி எல்லாரும் வந்து காலனித்துவ ஆட்சி காலத்துலதான் வாழ்ந்தவங்க. கிட்டத்தட்ட 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்ப அது வந்து அவ்வளவு அதிக காலம் இல்லை. அப்ப அந்த காலனித்துவ ஆட்சி வந்து எப்படி இந்த நிலத்தை இப்ப எந்த கண்ணாலேயே பார்க்கக்கூடியதாக இருக்குது, இந்த நிலத்தை இந்த மக்களை எப்படி பாதிச்சிருக்கு, எப்படி மாற்றுது, என்ன விளைவுகள், அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த இவங்களோட எழுத்துக்கள்ல நேரடியாக இந்த எளிமையாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுல ஒரு ஒரு உண்மைத்தன்மை, ஒரு 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 நெஞ்சத்தொடக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை அந்த எழுத்துல இருக்குது, பூர்வீக மக்கள் எழுத்துல.
இப்ப ஆளியாடுங்கிற ஒரு கவிதாயினிங்கிற மாதிரி இல்லாம ஒரு மொழிபெயர்ப்பாளர்ங்கிற வகையில் ஒரு கேள்வி எப்படின்னா, பெரும்பாலும் மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து அவங்களோட கலை ஈடுபாடு, இலக்கிய ரசனை, அரசியல் நிலைப்பாடு, வாழ்வியல் அனுபவம், அல்லது அவர்களின் சுயம் சார்ந்த தேவை, அல்லது அவர்கள் ரசித்தது, அந்த அடிப்படையில் தான் மொழிபெயர்ப்புக்கான படைப்புகளை அவர்கள் தெரிவு செய்யறதுண்டு. அதான் நடைமுறை. நீங்க எப்படி தெரிவு செஞ்சீங்க சொல்லுங்க.
எந்த தெரிவு வந்து அதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். முதலாவது வந்து இந்த அந்த கவிதைகள் நான் அப்போது சொன்ன மாதிரி முதல் வாசிப்புலேயே சில கவிதைகள் அந்த கவிதை வந்து மொழிபெயர்க்கிறதுக்குரிய கவிதை வந்து மனதை தொடணும். அது ஒவ்வொருதரை பொறுத்து, ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளரோ ஒவ்வொரு வாசகரை பொறுத்து சில விஷயங்கள் ஒவ்வொருதர மனதை தொடணும். அப்ப நான் எடுத்துக்கொண்டதுல வந்து முதல் வாசிப்புல என்ற மனதை தொட்ட கவிதைகளையும், மற்றது அந்த கவிதைக்கு உயிர் இருக்கணும். இப்போ உயிர் இருக்கணும்ன்ற சொல்லிக்கல, எனக்கு சில கவிதை உயிர்ப்பா தெரியும், இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி தெரியலாம். அப்ப எனக்கு அது உயிர்ப்பா இருக்கணும். அது வந்து வெவ்வேறு விளிம்பு நிலை, நான் விளிம்பு நிலை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கிறபடியா வெவ்வேறு விளிம்பு நிலை விடயங்களை பேசுறது, அதுல ஒரு ஒரு வேறுபாடுகள் வெரைட்டி அந்த வெவ்வேறு விடயங்களை பேசுறதா இருக்கணும். எங்களுக்கு ஓரளவு பரிச்சயமான பின்னணிய கொண்டிருக்கணும். அதே நேரம் அதுல இருந்து ஒரு நீட்சியையும் எங்களுக்கு தரணும். எங்களுக்கு பரிச்சயமும் இருக்கணும். அப்ப எங்களுக்கு புரியாத ஒரு ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு சூழலை வந்து மொழிபெயர்க்க முடியாது. அப்ப அந்த எங்களுக்கு பரிச்சயமும் இருக்கணும், அதே நேரம் அதுல நீட்சியாவும் இருக்கணும். இந்த சமூகம், மற்றது நிலம், அந்த மாதிரி விஷயங்களை, சுற்றுச்சூழல், அந்த மாதிரி விஷயங்களையும் அது பேசுறதா இருக்கணும் என்று சொல்லி நான் நினைச்சேன்.
நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியாவில் வாழும் இலக்கியவாதி ஆளியாள் அவர்கள். சரி, இப்போ ஒரு சாதாரண வாசகன் அப்படி இல்லாமல் இப்போ மொழிபெயர்ப்புக்காக இந்த பூர்வீக மக்களின் கவிதைகளை நீங்கள் மிகவும் ஈடுபாடோடு வாசித்திருப்பீங்க இல்லையா? இப்ப இந்த தீவிர வாசிப்பு அந்த மக்கள் குறித்து எந்த வகையான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு?
எந்த வகையான புரிதல் என்று சொல்லிக்கல வந்து அந்த அந்த அபோரிஜினல் மக்கள் வந்து அவங்க வந்து மிகவும் சமாதானமான மக்களாத்தான் இந்த இந்த வாசிப்பின் மூலம் நான் புரிஞ்சு கொண்டது. அது மட்டுமில்ல, அந்த நான் அந்த தொகுப்புல முன்னுரையில சொன்னதின்படி, அந்த எண்ணுரையில சொன்னதின்படி, இந்த நாட்டுக்கு வெள்ளையர்கள் வரும்போது அவங்கள்ட்ட துவக்கும் வெடி மருந்து அதெல்லாம் இருந்தது. ஆனா இங்க உள்ள இந்த பூர்வீக மக்கள்கிட்ட வந்து ஒழுங்கான அம்புவில் கூட இருக்கல. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த குழுக்களுக்குடைய இடையே சிறு சிறு சண்டைகள் தங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஒரு போர் என்ற அந்த ஒரு இதோ அதற்கான உடல் அமைப்போ அதற்கான அந்த ஆயுதங்களோ அவங்கள்ட்ட இருக்கே இல்லை. அந்த இதன்படி பாக்கோ கிட்டத்தட்ட 60,000 ஆண்டு கால அந்த பின்னணிய கொண்டிருக்கிற இந்த மக்கள் வந்து மிகவும் சமாதானமான மக்களாத்தான் இந்த எழுத்தின் மூலமும் அந்த அனுபவங்களை தான் என்னால அறியக்கூடியதா இருக்கு. அப்ப அப்படி என்று சொல்லி பாக்கல, எனக்கு ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பரிவும் புரிந்துணர்வும் அவர்களை நோக்கி கூடித்தான் இருக்குது.
ஆளியால் உங்க மொழிபெயர்ப்பு வழியாக தான் வந்து எங்களுக்கே வந்து பூர்வீக மக்களின் கவிதைகள் வந்து தமிழ்ல வந்து அறிமுகம் ஆகுது. இப்போ அந்த உங்கள் புத்தகத்தை வாசிக்கும்போது அதில் நிறைய கருத்துக்களை வந்து பார்க்கலாம். இப்போ குறிப்பாக என்னான்னு சொல்லணும்னா, இப்போ இன ரீதியான புறக்கணிப்பு, அவமானம், இயலாமை, களவாடப்படும் தலைமுறை, களவாடப்பட்ட தேசம், களவாடப்பட்ட நிலம், அடையாள நெருக்கடி, ஒடுக்குமுறை, இப்படின்னு சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரியான கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை பின்னணியோடு அதை நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்களா, அல்லது வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர்ங்கிற வகையில் வந்து அதை மொழிபெயர்த்துக்கிட்டு அப்படி விலகிறீங்களா, என்ன மாதிரி?
அப்படி ஒரு ஒரு இயந்திரத்தனமான தன்மை வந்து இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு மொழிபெயர்ப்பாளர்ன்னு சொல்லி மட்டும் அதை பார்த்துட்டு அதுலேருந்து விலகி நிற்க நான் விரும்பவும் இல்லை, அப்படி நான் நினைக்கல. நான் வந்து அதை கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கை பின்னணியோட பொருத்தித்தான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து வாழ்க்கை பின்னணி இன்றைக்குல என் தனிப்பட்ட வாழ்க்கை பின்னணி அல்ல. இது வந்து இன்றைக்கு இந்த இந்த பிரச்சனைகளோ இந்த மாற்றங்களோ இப்படியான சூழலோ இந்த இது வந்து இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பல தலைமுறைகளை பாதிக்கின்ற விஷயங்களா இருக்குது. இப்ப உதாரணம் இந்த அடையாள நெருக்கடி, மற்றது வந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், தேசம், நிலம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கிற பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் மாற்றங்களையும் எல்லாத்தையும் அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படி பார்த்து தான் நான் வந்து இதை அந்த அந்த மொழிபெயர்ப்பை செய்யணும்னு சொல்லி நான் நினைச்சேன். நான் மற்றபடி இது வந்து என்ற வாழ்க்கை பின்னணியோட பொருத்தி பார்த்தாலும் இதுக்கு வந்து ஒரு உலகளாவிய ரீதியில உள்ள ஒரு பொதுத்தன்மை இருக்கத்தான் செய்யுது.
அல்லது நீங்க வந்திருக்கிற ஒரு பின்னணி சொன்னீங்க இல்லையா, இப்ப இலங்கையில இருந்து ஒரு வவுனியா பின்னணி, அதோட வந்து ஒத்து போறதுனால இந்த கவிதைகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
அது வந்து இந்த வாழ்க்கையில ஒரு ஒரு மிகவும் சிறு பகுதி தான். அந்த ஒவ்வொரு நான் வவுனியாவில் மட்டுமில்ல, நான் திருவண்ணாமலையில இருந்திருக்கிறேன், மூதூர்ல இருந்திருக்கிறேன், வவுனியால இருந்திருக்கிறேன், மதுரையில வாழ்ந்திருக்கிறேன், இப்ப கேன்பராவில இருக்கிறேன். அப்ப இப்படி பற்பல இடங்கள்ல இருந்து வாழ்ந்து வந்தாலும் நாங்கள் வெவ்வேறு இடங்கள்ல நான் இருந்திருக்கிறேன். ஆனா அந்த வேர் வந்து எப்படியோ அந்த வேர் வந்து அந்த இனம், அந்த மொழி, அதுகள் சம்பந்தப்பட்ட அந்த அதை சுத்தித்தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் வந்து பல்வேறு இடங்கள் பல்வேறு அனுபவங்களா இருந்தாலும் அந்த வாழ்க்கை பின்னணி வந்து அதுதான். ஆனா அதை வந்து என்னால அந்த அடையாள நெருக்கடி, சுற்றுச்சூழல், இந்த விஷயங்கள், இந்த தேசம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால உலகளாவிய ரீதியில பொருத்தி பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இந்த பர்சனலிஸ்ட் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி அதை வந்து என்னால அதுக்கும் மாற்றி பார்க்க முடியும். அதால இந்த கவிதைகள் வந்து என்னை ஈர்த்திருக்கலாம்.
ஆளியாள் என்ற படைப்பாளியின் அடுத்த கனவு திட்டம் என்ன?
இன்னும் நான் எனக்கு வந்து இந்த பெண்கள் ஓவியங்களை வந்து ஒரு தொகுப்பா கொண்டு வர விருப்பம். நான் ஓவியங்களை வரைய எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன ஓவியங்களை நான் பார்த்து ரசிக்கிற இது இருக்கு. அப்ப பெண்கள் ஓவியங்களை ஒரு தொகுப்பா கொண்டு வர வேணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு. மற்றது என்னுடைய நாலாவது கவிதை தொகுதிக்குரிய வேலைகள்ல நான் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப அதை நான் நிறைவு செய்யணும். மற்றது ஒரு குறுநாவல் எழுதுறதுக்கு என்னென்ன குறிப்புகள் எல்லாம் இருக்கு, அதை எப்பயாவது எழுதி முடிக்கணும். அப்படி இப்படி செய்யறதுக்கு எவ்வளவோ வேலைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனா எல்லாத்துக்கும் நேரம் வேணும். அப்ப அதுதான் எனக்கு கனவு. திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது, அந்த நேரம் தான் எனக்கு அமையணும். அதுதான் என் கனவு என்று சொல்லி நான் நினைக்கிறேன்.
கனவு மேய்ப்படும் ஆளியாளர்களே, நீங்க வச்சிருக்கிற நிறைய கனவு திட்டங்கள்லாம் நேரம் நிச்சயமா ஒரு பொருட்டாக இருக்காது, நிச்சயமா ஒவ்வொன்றாக நீங்க நிறைவேற்றுவீங்க. நீங்க ஒரு காத்திரமான ஒரு படைப்பாளி, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து எழுதுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
நன்றி. நன்றி எஸ்பி. நன்றி ரைசா.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil